சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருள் செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கம் மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரையும் 16வது வட்டத்தில் குருமூர்த்தி அருள் செய்துள்ள பதவுரையும் துணை கொண்டு குருவர்களால் சிந்திக்கப்பட இருக்கின்றது. சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 2வது சூத்திரத்தின் 2வது அதிகரணத்திலே சிந்தனை இருந்து வருகின்றது. 2வது சூத்திரத்து 2வது அதிகரணம் இருக்கின்றதே, அதனை இருவினை அதிகரணம் என்பர். இருவினைகளை பற்றிய எல்லா செய்திகளுமே அருமையாக விளக்கி கூறப்படுகின்றன இந்த 2வது சூத்திரத்து 2வது அதிகரணத்தில். 47 பாடல்களால் ஆனது இந்த 2வது அதிகரணம். முதற் பாடலானது இருவினைகள் உண்டு என்றும் அந்த இருவினைகளுக்கு இன்பத் துன்பங்கள் பலனாக வரும் என்றும் அந்த இன்பத் துன்பங்களை நுகர்வதன் மூலம் உயிர்கள் மேல்வினையை செய்து பிறவிகளில் உலரும் என்றும் முதல்வனே அரசன் போலவும் மருத்துவன் போலவும் இருந்து இருவினை பழங்களை உயிர்களுக்கு ஊட்டுவன் என்றும் இருவினை குறித்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டது. முதற் பாடலிலே அந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து கூறப்பட்டன. அடுத்த பாடல் தொடங்கி இதற்கு பலரும் எழுப்புகின்ற தடைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து சித்தாந்த கொள்கைப்படி அந்த செய்வானும் செய்வினையும் என்று சொல்வார்களே, செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என்று பெரிய புராணம் கூறுமாறு கூட அந்த கருத்தை விளக்கி திருவருட்பயனிலும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பானும் உய்வான் உழவென்று உணர் என்று திருவருட்பயன் கூறும். ஆக அந்த இருவினை பற்றிய கருத்து அதுதான். தடைகளை எல்லாம் வாங்கி அவற்றை முறியடித்து செய்வான் செய்வினை சேர்பயன் சேர்ப்பவன் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்றார்கள். அதிலே தொடக்கத்தில் இருவினை என்பதே கிடையாது, அதாவது முன்வினை முற்பிறவிலே செய்யப்பட்டுள்ள புண்ணிய பாவங்களாகிய அந்த சஞ்சிதம் என்பதெல்லாம் கிடையாது, அப்போது செய்யப்படும் முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் உண்டாகின்றன என்ற அந்த கருத்தினை மறுத்து இருவினை உண்டு என்று நிலைநாட்டினார். முதலிலே அடிப்படை சிந்தனையே இல்லாமல் ஒரு சாரா இன்ப துன்பங்கள் இயல்பு என்று கூறினார்கள். அதனை மறுத்து இயல்பு என்றால் அது இன்பம் என்றும் துன்பம் என்றும் இருவேறு அனுபவங்களாக இருக்க முடியாது, இயல்புக்கு ஒரு தன்மைதான் உண்டு என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார்கள். அதன் பிறகு முயற்சியால் தான் இன்ப துன்பங்கள் விளைகின்றன என்று இன்னொரு சாரா சொன்னார்கள். இன்ப துன்பங்கள் இயல்பு என்று நாங்கள் கூறவில்லை, அது பொருந்தாதுதான், ஆனால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்றால் அப்போது செய்யப்படும் முயற்சியால் உருவாகின்றது என்று சொல்லும் பொழுது முயற்சி செய்யும் பொழுதே அதற்கு பல இடையூறுகள் வருகின்றன. அதனாலதான் ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தின் பிறகு இடுக்கன் அழியாமை அதிகாரம் வைத்தார். ஆழ்வினை உடைமை முயற்சியை வலியுறுத்துகின்றது. அதுக்கப்புறம் ஏன் இடுக்கன் அழியாமை வைத்தார்? ஒரு முயற்சியை தொடங்கி அதை தொடர்ந்து செய்யும் பொழுது பல இடையூறுகள் வரும், அந்த இடையூறுகளுக்கு மனம் கலங்கக்கூடாது என்பதற்காக தான் இடுக்கன் அழியாமைன்னு வைத்தார். மனம் கலங்காமல் அந்த இடையூறுகளை இருந்தாலும் சில சமயம் அந்த இடையூறுகள் முயற்சியை வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் நடுவிலே நிறுத்திவிடக்கூடும், அப்படியும் நடக்கின்றது. அப்படியே இன்றி தொடர்ந்து முயற்சிகளை செய்தாலும் இறுதியில் படுதோல்வி கூட வந்து சேரலாம் இல்லையா? அது மாதிரி சிறந்த முயற்சி செய்யாமலேயே சிலர் பெரும் பயன்களை அடைவதையும் பார்க்கின்றோம். ஆகையினாலே முயற்சிதான் எல்லாம் என்று சொன்னால் எல்லா நன்முயற்சிகளுக்கும் வெற்றி மட்டுமே கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அது உலகியலில் காணப்படவில்லை. ஆகவே அது அனுபவத்திற்கு பொருந்தாத போலி கருத்தாகும். ஆகவே ஒருவரை ஊக்கப்படுத்த வேண்டியதுதான், அதற்காக உண்மைக்கு மாறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஊக்கப்படுத்துவது அது ரொம்ப நாள் ஓடாது. ஆகையினாலே விதி கொள்கையை மறுப்பவர்கள் எல்லாம் முயற்சியை வலியுறுத்துவதால் நாங்கள் மறுக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டாலும் உலகியலுக்கு பொருந்தாத அனுபவமாகவே இருக்கிறது. முயற்சி செய்து சிறந்த பலன்களை அடைபவர்களையும் பார்க்கின்றோம், அதே சமயத்தில் போதுமான முயற்சி இல்லாமல் பெரிய வெற்றிகளை பெறுபவர்களையும் பார்க்கின்றோம். மேலும் நிறைய முயற்சி செய்து தோல்வியடைவர்களையும் பார்க்கின்றோம். ஆகையினால் விதி கொள்கை என்பதுதான் நமக்கு ஒரு முழுமையான தெளிவை தரக்கூடியது. ஆகவே ஊழ் என ஒன்று இருந்தால்தான் இந்த அனுபவத்தை இவன் அனுபவிக்க வேண்டும் என்ற ஊழ், அந்த முன்வினை இருந்தால்தான் யாரும் எந்த அனுபவத்தையும் பெற முடியும். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தர் அரிது என்றார். இவ்வாறு வலியுறுத்தி கூறியவுடன் அவர்கள் என்ன கேட்டார்கள், இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்னா உலகியலோடு வந்து விதி கொள்கைதான உலகியலோடு பொருந்துகின்றது. ஆகவே அப்போ என்ன கேட்கின்றார்கள் என்றால், ஐயா சரி, விதி கொள்கையை இப்படி வலியுறுத்தி சொல்கின்றீர்களே, அப்போ வள்ளுவ பெருந்தகை கூறுகின்றாரே, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்று இதுபோல இன்னும் பல குரட்பாக்களை ஆழ்வினை உடைமை அதிகாரத்திலே வைத்து சொல்கின்றார்களே, அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு பயனற்றவையா? இந்த கருத்துக்களை கேட்டவுடன் நமக்கு மன எழுச்சி எழுகின்றதே, அந்த மன எழுச்சியினால் பயனில்லை போலும் என்று சொல்லி அவன் கேட்டவுடன் அதற்கு விடையாக வருகின்ற பாடலிலிருந்து அருமையாக கூறுகின்றார். விதிக்கொள்கை முயற்சியை மறுக்கவில்லை. விதிக்கொள்கையே வந்து சோம்பேறிகளின் கொள்கை என்பது அறியாமையோடு கூடியவர்களுடைய கருத்தாகும். விதிக்கொள்கைனா யாரிடமாவது கேட்டு அவர் விதியை பற்றி என்ன சொல்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுறது அர்த்தம் இல்லையா? சமயத்திற்குரிய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். இப்ப சைவ சமயம் விதி கொள்கை கூறுகின்றது என்றால் சைவ சமய பிரமாண நூல்களை பார்க்க வேண்டும். அந்த நூல்களிலே விதி கொள்கை எவ்வாறு விளக்கப்பெற்றுள்ளது என்பதை பார்க்க வேண்டும். அந்த செயல்களையும் அதற்கு சிறந்த அருளாளர்கள் எழுதி வைத்துள்ள உரையையும் படித்து நாம் சிந்தித்து நன்கு தெளிந்தால்தான் நமக்கு வந்து சைவ சமயம் கூறுகின்ற விதி கொள்கை என்ன என்பது விளங்கும். அதை வைத்துக் கொண்டு நாம் பேச வேண்டும். ஆகையினாலே ஒவ்வொரு இடங்களில் மட்டும் கேட்ட கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு தெளிவு வராது. அதை புரிந்து கொள்ளாமல் தான் விதி கொள்கையானது சோம்பலை வளர்ப்பதற்கு துணை செய்யக்கூடிய கொள்கை. இப்ப சாமரிடா விதி இருந்தா அதுவா நடந்துட்டு போகுது, நீ ஒன்னும் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் என்று சொல்லி பேசுவதை கேட்கின்றோம். அவையெல்லாம் தவறான கருத்துக்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. எப்படி என்றால், பேரிழவு இன்பமோடு கிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மம் இங்கு இவற்றிற்கு ஏது தேறு நீ இனிச்சை கண்மம் மேலுடர் சேரும் என்றே. அதாவது ஆறு வகையான அனுபவங்கள் ஏற்கனவே கருவில் அமைந்து கிடந்தவை என்று அருமையாக இந்த பாடல் கூறுகின்றது. அது இரண்டு இரண்டாக மூன்று இருக்கின்றன, மூவிரண்டு ஆறு. எவையெல்லாம் என்றார், பேறு இழவு, அப்புறம் இன்பமோடு பிணி, மூப்பு சாக்காடு. இவற்றுக்கெல்லாம் நுண்பொருள் உழைத்தவர்கள் நம்முடைய மாதவ சிவஞானிகள் தான். அந்த சொற்களுக்கு வழக்கமான பொருள்களை நாம் கொண்டோம் என்றால் நமக்கு உண்மை பொருளானது கிட்டாது. பேறு இழவு, பேறு என்றால் என்ன என்றால், பேறு என்பது செல்வம், இழவு என்பது வறுமை. பேறு என்பது செல்வம், இழவு என்பது அதற்கு எதிர்ப்பதமாகிய வறுமை. பேறு இழவு செல்வ வறுமை. இன்பமோடு பிணி, இன்பமோடு பிணி. இந்த ஓடு என்பது இன்பமோடுன்னு இருக்காங்க, இன்பமோடு இன்பம் ஓடுன்னு இருக்க அந்த ஓடு வந்து என்ன பொருள்ல வந்தது, எண்ணி சொல்லுதுக்கா வேண்டி. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். அதான் குறிப்புரையில நாம வந்து பார்த்தோம்னா ஒரு வரியில் எழுதியிருப்பார், ஓடு எண்ணின் கண் வந்தது. ஒரு நாலு பத்திகள் கழித்து கீழே தனியா எழுதியிருப்பார்கள், ஓடு எண்ணின் கண் வந்தது. எண்ணின் கண் வந்ததுன்னா அதை எண்ணி சொல்லக்கூடிய அர்த்தத்தில் வருது. இன்பமோடு பிணினா இன்பமும் பிணியும். முதல்ல பேரு இழவு, பேரும் இழவும் இன்பமும் பிணியும். அப்புறம் மூப்பு சாக்காடு, மூப்பு மூப்பும் சாக்காடும். ஆக இந்த ஆறும் அப்படி அப்படி பொருள்படும். இன்பமோடு பிணின்னு சொன்ன, இன்பமும் பிணியும். இன்பம் சரி, பிணி என்பது என்ன, பிணின்னா பொதுவா நோயின் தான் பொருள்படும். ஆனா இந்த இடத்துல நோய் என்ற பொருளை தரவில்லை, துன்பம் என்ற பொருளையே தருகின்றது. துன்பம் வந்து நோய் மூலமாகவும் வரலாம், வேறு வழிகளிலும் வரலாம். ஆகவே இங்க பிணி என்பது துன்பம் என்ற பொருளை மட்டுமே உணர்த்தி நின்றது. நோய் என்ற அந்த வழக்கமான பொருளை உணர்த்தவில்லை. அதான் குறிப்புரையில முதல்ல அதைதான் எழுதுகின்றார்கள். பொழிப்புரைக்கு அப்புறம் இருக்கிற அந்த விசேட உரையில முதலில் அதைதான் எழுதுகின்றார். பிணி என்றது ஈண்டு துன்ப மாத்திரையே உணர்த்தி நின்றது. இந்த பிணி என்பது துன்பத்தை மட்டும்தான் உணர்த்தி நின்றது. ஏன் பிணி வந்து நம்ம துன்பம்னு பொருள் கொள்ளலாமா அப்படின்னா கொள்ளலாம். அதற்கு சான்று காட்டுகின்றார்கள். தொல்காப்பியத்திலிருந்து காட்டுகின்றார்கள். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பியனாரும். நோயும் இன்பமும் என்றார் தொல்காப்பியனாரும். தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் துன்பமும் இன்பமும் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இன்பத்தை வந்து இன்பம்னே சொல்லிட்டார். ஆனா துன்பம்னு சொல்றது போதும் என்ன சொல்லியிருக்கார் நோய்னு சொல்லியிருக்கார். ஆகவே துன்பமும் இன்பமும்னு சொல்ல வேண்டிய இடத்துல நோயும் இன்பமும் என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார். தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் பொருளியல் இரண்டாம் சூத்திரத்திலே இந்த சொல்லாட்சி இடம்பெறுகின்றது. ஆகவே நோய் பிணி எல்லாம் ஒன்றுதான். அப்ப நோயை வந்து துன்பம்ங்கிற பொருள்ல கையாண்டது மாதிரி இங்க பிணியை துன்பம் என்ற பொருளில் கையாண்டுள்ளான். எவ்வளவு நுணுக்கமான பொருள் இதெல்லாம். ஏன் அப்படி சொல்லணும்னா அப்படி சொன்னாதான் அந்த ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதமா அமையும். பேரு இழவு ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதம். அதாவது செல்வமும் வறுமையும் எதிர்ப்பதம். அத மாதிரி இன்பம்னா அடுத்தாலும் அதுக்கு எதிர்ப்பதம் துன்பம் தான் இருக்கணும். அப்ப பிணின்னு இருக்கு. பிணின்னு நோயை மட்டும் சொன்னா அது எல்லா துன்பங்களையும் தழுவாது. ஆகவே அது பிணி என்பது வந்து துன்பம் துன்பம் என்ற பொது பொருளிலே அது இருக்கின்றது என்று உணர்த்தினார். இன்பமோடு பிணி. அப்புறம் மூப்பு சாக்காடு. இதுக்கும் நாம வந்து சாதாரண பொருள் பார்த்தோம்னா மூப்புனா வயதாகி மூத்திருத்த அந்த மூப்பு அன்று இது. இந்த மூப்பு என்பது என்னவென்றால் உயர்வு, வாழ்க்கையிலே அடைகின்ற உயர்வு. அதான் குறிப்புரையில் சொல்கின்றார்கள் ஈண்டு மூப்பென்றது உயர்ச்சியின் மேற்று. உயர்ச்சியை குறித்து நின்றது. அதாவது உயர்ச்சி என்னும் பொருளின் மேல் நின்றது. அதான் உயர்ச்சியின் மேற்று. அதுக்கு சான்று இருக்கின்றதா? இலக்கிய சான்று திருமுறையிலிருந்து காட்டுகின்றார்கள். அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் அப்படின்னா விண்ணோர்க்கெல்லாம் உயர்ந்தவனாய் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி உயர்ந்த திருப்பதிகத்தை என்ன சொல்றாங்க மூத்த திருப்பதிகம் சொல்றாங்க. எனவே அது விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் என்பதனானும் மூத்த திருப்பதிகம் என்பதனானும் உணர்க என்று மூப்புன்னா உயர்வுங்கிற பொருளை சான்று காட்டி நிறுவுகின்றார்கள். தம்முடைய ஒவ்வொரு நுண்பொருளுக்கும் சான்று காட்டுகின்றார். அதுதான் அந்த சிறப்பு. சரி, மூப்புன்னா உயர்வு, சாக்காடுனா என்ன? சாக்காடுனா இழிவு, தாழ்வு. சாக்காடுனா அதுக்கு உரிய பொருள் பார்த்தால் சாவுன்னு அர்த்தம் வரும். சாவு மரணம் தான் அர்த்தம். உறங்குவது போலும் சாக்காடு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. சாக்காடுனா மரணம் தான் பொருள் வரும். ஆனா இந்த இடத்துல தாழ்வு. ஏன்னா தாழ்வு வந்து அது கிட்டத்தட்ட மரணம் போலதான். அதனால சாக்காடு மாதிரி இருப்பதனாலே அந்த இழிவை வந்து இழிவினை அந்த தாழ்வை சாக்காடுன்னு உபசாரமா சொன்னார். அதான் அதையும் குறிப்புகளை சொல்கின்றார்கள். சாக்காடு போரலின் இழிவை சாக்காடு என்று உபசரித்தார். சாக்காடு போரலின், போரலின்னா அது போல் இருப்பதால், சாக்காடு போல் இருப்பதால் சொல்றோம் இல்லையா. அதாவது ரொம்ப ஏமாற்றம் எடுத்து பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டுதுன்னா என்னையா வாழ்க்கை செத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியில சொல்ற கேட்கும். இப்ப செத்த வாழ்க்கைன்னு எதுக்காக சொல்றான்? அதாவது அந்த தாழ்வு வந்து இப்படி சாக்காடு மாதிரி சொல்லப்படுகின்றது. அந்த வழக்கு உள்ளது. ஆகவே இது இந்த ஆறுக்கும் நாம வந்து பொருளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் தான் முழு பாட்டுக்குள்ளையும் போகலாம். பேரு இழவு ரெண்டு ரெண்டா செத்துக்கணும். பேரு இழவு செல்வம் வறுமை என்று பொருள்படும். அப்புறம் இன்பமோடு பிணி, இன்பம் துன்பமும். அப்புறம் மூப்பு சாக்காடு, உயர்வு தாழ்வு. முதல்ல எதை வச்சுக்கணும்? பேரு இழவு வச்சுக்கணும். செல்வம் வறுமை. செல்வம் வறுமையை வச்சு என்ன கிடைக்குது? செல்வத்தால உயர்வும் வறுமையால தாழ்வும் கிடைக்குது. ஆகவே பேரு இழவுக்கு அப்புறம் மூப்பு சாக்காடு வச்சுக்கணும். மூப்பு உயர்வு, சாக்காடு இழிவு. சரி, உயர்வுனாலையும் இழிவுனாலும் என்ன கிடைக்கு? உயர்வுனால இன்பம் கிடைக்கிறது, இழிவுனால துன்பம் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இன்பமோடு பிணி கடைசியா வச்சுக்கணும். ஆக பாடல்ல வந்து பேரு இழவுக்கு அப்புறம் இன்பமோடு பிணி இருந்தாலும் நாம அந்த இன்பமோடு பிணியை கடைசியா வச்சுக்கிட்டு பேரிழவுக்கு அப்புறம் எதை வச்சுக்கணும்? மூப்பு சாக்காடா வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த பொருள் சரியாகும். சாமிகள் அப்படிதான் பொருள் பண்ணியிருக்காங்க. செல்வம் வறுமை. செல்வம் வறுமை வந்து எதுக்கு வருது? இன்ப துன்பங்களுக்கு காரணம் செல்வம் வறுமை தான். பொதுவான கருத்து. செல்வம் இருந்தும் துன்புறுபவர்கள் இருக்கலாம், வறுமை இருந்தும் ரொம்ப அரிதாக மனநிறைவோடு வாழ்பவர்கள் இருக்கலாம். பொதுவான கருத்து என்ன? செல்வம் வறுமை தான் செல்வம் இன்பத்துக்கும் வறுமை துன்பத்துக்கும் காரணம் என்பது பொதுவான கருத்து. அதுபடி சொல்றாங்க, இன்ப துன்பங்களுக்கு காரணமாக வரக்கூடிய செல்வ வறுமை பேரிழவு, அப்புறம் அந்த செல்வ வறுமையினால் வரக்கூடிய உயர்வு தாழ்வு, மூப்பு சாக்காடு, அந்த உயர்வு தாழ்வாக வரக்கூடிய இன்பமும் துன்பமும் என்று அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆறும் பாடல் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆறும் இரண்டாம் அடி சொல்ற ஆறும் மேலே சொன்ன ஆறும் முன் கருவுட்பட்டது அப்படின்னா, அதாவது பிறவியின் தொடக்கத்திலேயே பிறக்கும் போதே கருவிலேயே அமைந்து கிடந்தவையாகும். முன் கருவுட்பட்டது அப்ப என்ன அர்த்தம், அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல, அப்போதைக்கு அப்போது தோன்றுவன அல்ல. இப்ப ஒரு முயற்சி செஞ்சதுனால இந்த செல்வம் வந்தது, இந்த உயர்வு அந்தஸ்து எல்லாம் இப்ப வந்தது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஏற்கனவே கருவில் அந்த விதி இருந்ததனால்தான் இப்போது வந்துள்ளது. அழதிமை எவ்வளவு முயன்றாலும் அது வராது. ஆகவே ஒருவன் எடுத்த உடம்பிலே அவனுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய செல்வம் வறுமை என்பவையும், அந்த செல்வ வறுமைகளால் வரக்கூடிய உயர்வும் இழிவும், அந்த உயர்வு இழிவுகளால் வரக்கூடிய இன்ப துன்பங்களும் என்னும் இந்த ஆறும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் என்ற இந்த ஆறும் முன்னரே கருவினுள் அமைந்து கிடந்தன. எப்படி அமைந்து கிடந்தன, புலப்படும்படியா இல்ல, சூக்குவமாய் சூக்குவமாய் அமைந்து கிடந்தன. அதுதான் உண்மையே அன்றி அவையெல்லாம் அப்போதைக்கு அப்போது உண்டாகுபவை அல்ல. சரி, அப்படி கருவில் அமைந்து கிடக்கின்ற ஆறும் உரிய காலங்கள் வந்து சேரும் பொழுது கருவில சூக்குமமாய் இருப்பது வந்து தூளமாக வந்து பொருந்தும். அதான் அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். கருவில் அமைந்து கிடக்கும் போது அது விதி, அந்த விதி வந்து எதனால ஏறும், அனுபவத்தால் ஏறிடும். இந்த அனுபவத்தாங்கிறதுக்கும் அருமையாக பொருள் சொல்லியிருக்கின்றார்கள் மாதவ சிவஞானவர்கள். அல்லது நமக்கு இந்த பாடலே நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே விதி கொள்கையில நமக்கு பல ஐயப்பாடுகள் இருக்கின்றன. அந்த ஐயப்பாட்டை தீர்க்கின்ற முக்கியமான பாடல் இதுதான். ஆனால் சில சொற்களுக்கு வந்து நாம அதனுடைய வந்து உரிய பொருளை இந்த இடத்தில் எப்படி பொருள் கொண்டால் பொருந்தும் என்று ஆராய்ந்து பார்த்து பொருள் சொல்லவில்லை என்றால் நமக்கு இந்த பாடல் கருத்தை விளங்காமல் போய்விடும். என்ன சொல்றாங்க, கருவில் அப்படி அமைந்து கிடக்கின்ற அந்த செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பங்கள், அவற்றால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இந்த ஆறும் கருவில் சூக்குமமாய் அமைந்து கிடக்கின்றன. அந்தந்த காலம் வரும்போது அந்தந்த உயர்வு தாழ்வு, அந்தந்த செல்வ வறுமை, அந்தந்த இன்ப துன்பம் அப்படி வந்து தூளமா பொருந்தது. அதாவது புலப்படும்படி, தனக்கும் பிறருக்கும் புலப்படும்படி. ஒரு குழந்தைதான் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன அனுபவம்லாம் பெறணும்னு கருவிலேயே அமைக்கப்பட்டுள்ளது பார்த்தா தெரியல. ஆனா அந்த குழந்தை அப்படி வளர்ந்து வரும்போது அந்தந்த அனுபவங்கள் வந்து பொருந்தும் பொழுது தூளமா பொருந்ததுன்னா அந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளும்படிக்கும் பிறரும் அறிந்து கொள்ளும்படிக்கு தூளமாக வந்து பொருந்துகின்றது. எப்படி பொருந்துகின்றது என்று சொன்னால் அனுபவத்தால் பொருந்துகின்றது. அதான் அனுபவத்தால், அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொன்னார். அனுபவத்தால் அவ்விதி ஏறிடும். அனுபவத்தால் அப்படின்னா இந்த இடத்துல அனுபவங்கிறதுக்கு நேர் பொருளை கொள்ளக்கூடாது. அனுபவத்திற்கு காரணமான முயற்சியால் என்று பொருள் சொன்னார்கள். ஆகவே கருவில் அமைந்து கிடந்த விதியானது ஒருவனுக்கு வந்து பொருந்துவது எப்படி, அவன் செய்யக்கூடிய முயற்சியால் வந்து பொருந்தும். எதற்காக இந்த பாடலை சொல்றாங்கன்னா, விதி கொள்கை முயற்சியை வந்து எப்போதும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒருவனுக்கு அவனுக்கு என்ன விதியோ அதுதான் நடக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லல, அந்த விதி அவனுடைய முயற்சியினால் நடக்கும். நாம சொல்லலாம் அவன் என்னையா பெருசா முயற்சி பண்ணிட்டான், அவன் பாருங்க பெரிய ஆளாயிட்டான், இதுக்கு மேல முயற்சி பண்ணவன்லாம் இருக்கிறான், இவனுடைய நிலைய அடையலேன்னு நாம சொல்லலாம். ஆனால் அவன் அந்த முயற்சியின் அளவில் வேணா ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே ஒழிய, அதாவது கொஞ்சம் முயற்சி செஞ்ச உடனே அவனுக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனா ஒரு முயற்சியும் செய்யாம அவனுக்கு கிடைக்காது. அப்ப நமக்கு ஞாபகம் வரும், முன்பு ஒரு பாடல்ல வந்து ஒருவினை இல்லாதாரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார்கள். இந்த அதிகரணத்திலேயே வந்து நான்காவது பாடல சொன்னார், இந்த அதிகரணத்திலேயே நான்காவது பாடல கடைசி அடியில சொன்னார், ஒருவினை செய்யாதோரும் உடையறி உலகத்துள்ளேன்னு சொன்னார். ஒருவினை செய்யாதோரும்னா என்ன அர்த்தம்னா, பெரிய அளவில் முயற்சி செய்யாதவரும் அதுக்கு அர்த்தம், ஒரு முயற்சியுமே செய்யாதவரும்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா விதி என்பது எப்போதும் முயற்சியினால்தான் அடையப்படுவது. அப்போ இது பாடல என்ன முக்கியமான கருத்துன்னா, நாம பாதி கருத்தை தான் இதுவரை கேட்டு வந்திருக்கிறோம். ஒருவனுக்கு எது விதியில் இருக்கோ அதுதான் கிடைக்கும் அப்படின்னா, அது பாதி கருத்து தான். முழுமையான கருத்து என்னவென்றால், ஒருவனுக்கு எது விதின்னு அமைக்கப்பட்டுள்ளதோ அதுதான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? அவனுடைய முயற்சியினால் கிடைக்கும். சும்மா அவன் இருந்தா அப்படியே அவனை தேடி வந்துடாது, அவனுடைய முயற்சியினால் தான் கிடைக்கும். அந்த முயற்சி வேணா அவன் குறைய செய்யலாம், நிறைய செய்யலாம். அது அப்ப கூட்டப்படுகின்ற காலத்தை பொறுத்தது, முன்வினையின் வலிமையை பொறுத்தது. எப்படினாலும் முயற்சி என்பது ஒன்று கட்டாயம் இருக்கணும் என்று வலியுறுத்தி சொல்வது. ஆகவே முயற்சியினை நாம் மறுக்கவில்லை. எதை மறுக்கின்றோம்? முயற்சின்னு ஒன்னு செஞ்சிட்டாலே அவனுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத மறுக்கிறோம். அது வந்து வேண்டாத விரக்தியில் தள்ளிவிடக்கூடிய கொள்கை அது. விதியை மறுத்து மறுத்து போனால் நமக்கு விரக்தி தான். விதியை மறுத்து நாம பார்த்திடலாம் அப்படின்ட்டு போனால் அது கடைசியில் நம்மை வந்து மீளாத துயரத்தில் தான் ஆழ்த்திவிடும். அடுத்தால பிறவி எடுத்து தெளிவு பெற்றுதான் நம்ம விதியை புரிஞ்சுதான் அப்புறம் மீள முடியும். இந்த பிறவியில மீள முடியாம தள்ளிவிடும். ஆகவே விதி கொள்கை தான் இன்னும் மேலும் வரக்கூடிய பாடல்களில் இன்னும் சிறப்பாக விளக்கி இருக்கிறார்கள். ஆகையினாலே கருவியில் அமைந்து கிடந்த அந்த விதிக்கப்பட்ட அந்த செல்வ வறுமைகள், உயர்வு தாழ்வுகள், இன்ப துன்பங்கள் எல்லாம் எப்படி ஏறும்? அனுபவத்தால் ஏறிடும். அனுபவம்னா அனுபவத்திற்கு காரணமாகிய முயற்சி. முயற்சி காரணம், முயற்சியால் விளைகின்ற காரியம் வந்து அனுபவம். அதனால வந்து அனுபவம்னு அங்க சொல்லியிருக்கிறது அனுபவங்கிற பொருள் இல்லை. அந்த அனுபவத்துக்கு காரணமான முயற்சியை தான் காரியமாகிய அனுபவம்னு சொன்னார். அதுதான் குறிப்புகள் எழுதுறாரு பாருங்க, இறுதிக்கு முன்னாடி, இறுதி அழிக்கும் முந்தின அடிவு சொல்ற. அனுபவம் என காரணத்தை காரியமாக உபசரித்தார். அனுபவம் என்று சொன்னது எது? காரணமாக இருக்கின்ற முயற்சி. ஆகவே அந்த காரணத்தை தான் என்ன சொல்லியிருக்கிறாரு? அனுபவம் என்று காரியமாக உபசரித்தார். ஆகவே நன்றாக நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். முயற்சி வந்து காரணம், அந்த முயற்சியை செய்தால் விளைகின்ற காரியம் அனுபவம். ஆகவே அனுபவம் என்று சொன்னது காரியத்தை அல்ல, காரணமாகிய முயற்சியை தான். அப்ப கேட்பாங்க, என்னையா காரணமாகிய முயற்சியை வந்து காரியமாகிய அனுபவம்னு சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா, காரணத்தை இப்படி காரியமா சொல்வது ஒரு உபச்சார வழக்கு. ஆகவே அனுபவம் என காரணத்தை, காரணத்தின் அந்த இடத்துல முயற்சியை காரியமாக உபசரித்தார் என்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சுவாமிகள் உரையில தான் தெளிவு இருக்கின்றது. ஆகவே அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும். அனுபவத்திற்கு ஏதுவாகிய முயற்சியினால் ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும். ஏன்னா கருவில சூக்குமமாய் அமைந்து கிடந்தது. ஆகவே ஏறிடும்னா தூளமாய் வந்து கூடும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அருமையாக சொல்வார். ஆகையினாலே இதை வந்து சிலர் என்ன சொல்வார்கள் அப்படின்னா, அந்த பேறு இழவு இவற்றுக்கெல்லாம் வந்து இன்பம் பிணி, அந்த இயற்பெயர் பொருளே சொல்லுவாங்க. பிணின்னா நோய், மூப்புனா வயதாகி மூத்திருத்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு அந்த உள்ளபடியே பொருள் சொல்லிட்டு போவாங்க. அப்படி சொன்னா அது ஒன்றுக்கொன்று என்னாகாது? மறுதலை ஆகாது, எதிர்ப்பதமாகாது. இந்த மூப்பு சாக்காடுக்கு வந்து மூப்புனா வயது முதிர்தல், சாக்காடுனா மரணம் அப்படின்னு சொன்னா மற்ற ரெண்டும் ஒன்னுக்கு ஒன்னு மறுதலையா இருக்க பாருங்க. மறுதலைன்னா நேர் மாறாக, பேறு இழவு நேர்மாறா இருக்குது. அது மாதிரி இன்பம் பிணி ஒன்னுக்கு ஒன்று நேர்மாறா இருக்கு. அது மாதிரி மூப்பு சாக்காடுக்கு வந்து முதிர்ச்சி மரணம்னு சொன்னா அது எப்படி நேர்மாறா இருக்கும்? முதிர்ச்சியும் மரணமும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதுதான், நேர்மாறாக எதிர்ப்பதமாக அமையாது. ஆகவே ஏனை மூப்பு சாக்காடுகள், இங்க பொருள் சொன்ன மாதிரி மூப்புன்னா உயர்வு, சாக்காடுனா தாழ்வு அப்படின்னு பொருள் சொல்லாம வழக்கமா உள்ள ஏனைய பொருள் இருக்க, மூப்புன்னா முதிர்ச்சி, சாக்காடுனா சாவுன்னு சொன்னால் அது பேரும் இழவும் ஒன்றுக்கொன்று மறுதலையாக இருப்பது போலவோ, அல்லது இன்பமும் பிணியும் தம்முள் மறுதலையாக இருக்கிறது மாதிரி இந்த மூப்பு சாக்காடுகள் மறுதலையாக கிடையாது. ஆகவே அது பொருந்த பொருந்தாக இருந்த பொருள் சரி, அவைதான் ஒன்றுக்கொன்று மறுதலை அல்ல. மூப்பும் சாக்காடும், மூப்புன்னா முதிர்ச்சின்னு சொல்லிட்டீங்க, சாக்காடுனா சாவுன்னு சொல்லிட்டீங்க, அப்படின்னா ஒன்றுக்கொன்று மறுதலையா இல்லை. சரி, அவற்றுக்கு மறுதலையா உள்ள வேற சொற்களையாவது ஆசிரியர் வச்சிருக்கிற பாடல்ல அவற்றின் மறுதல் பொருள்களையும் உடல் சொல்லல. மேலும் நீங்க மூப்புன்னா உயர்வுன்னு சொல்லிருங்க, சாக்காடுனா தாழ்வுன்னு சொல்லிருங்க, இதுக்குள்ள மற்ற கருத்துக்கள்லாம் அடங்கிரும். ஆகவே வழக்கமான கருத்துக்கள்லாம் இந்த உயர்வு தாழ்வுங்கிற கருத்துக்குள்ள அடங்கிரும். ஆகவே அவற்றை வேறு சொல்ல வேண்டாம், அதனால ஆசிரியர் சொல்லல. மேலும் மூப்பு வந்து ஒருத்தனுக்கு வினைப்பயனால் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வியே இடமில்லை. ஏன்னா அது வந்து அவன் பிறக்கிறான், காலம் போக போக அவனுக்கு மூப்பு வரும். ஆகவே காலத்தால் வரக்கூடிய மூப்பு வந்து அது வினைப்பயனால் வந்ததா வரவில்லையாங்கிற ஐயத்துக்கு இடமில்லை. ஆகையினால அதுல வந்து ஐய மறுத்தல் தேவையில்லை. அதனால அவற்றையெல்லாம் உடன் வைத்து எண்ணி உரை கூறுவது பொருந்தாது. இவற்றை மூப்புனா வயது மூப்புது, சாக்காடுனா சாவுன்னு அப்படி பொருள் சொல்வது பொருந்தாது. அதைத்தான் குறிப்புகளை அருமையாக சொல்கின்றார் பாருங்க. ஏனை மூப்பு சாக்காடுகள், ஏனை மூப்பு சாக்காடுகள்னா இங்க சொன்ன உயர்வு தாழ்வுன்னு சொல்லாம வயது முதிர்ச்சி சாவுன்னு சொன்ன அந்த கருத்துக்கள், ஏனை மூப்பு சாக்காடுகள் பேரு இழவு இன்பம் பிணி போல தம்முள் மறுதலை ஆகாமையானும், அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும். அவற்றின் மறுதலை பொருள்கள் அப்ப மூப்புனா இளமைன்னு சொல்லியிருக்கணும், அதுக்கு மறுதலை பொருள் சொல்லல. சாக்காடுனா வாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், மறுதலை அதை சொல்லல. அவற்றின் மறுதலை பொருள்களை உடன் கூறாமையானும் பாரத சொல்லல. அப்ப ஆசிரியர் சொல்லல, அது ஆசிரியருடைய தவறுனா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயர்வு தாழ்வுன்னு நீங்க பொருள் பண்ணுங்க மூப்பு சாக்காடுக்கு, மற்றதெல்லாம் இளமை முதுமையெல்லாம் அதிலே அடங்கிடும். அதனால இவற்றோட அடங்குதலில் வேறு கூற வேண்டாமையானும். மேலும் மூப்பு வந்து வினைப்பலனால வந்துதான் அப்படிங்கிற ஐயத்துக்கு இடமில்லையே. காலமா செல்ல செல்ல தன்னால வரக்கூடியதெல்லாம் மூப்பு, ஆகவே அதுக்கு வினைப்பலன் காரணமா இல்லையாங்கிற ஐயமே இல்லை. எனவே காலம் பற்றி ஒரு தலையான் மூப்பின் கண் ஐயம் அறுத்தல் வேண்டாமையானும், அவற்றை உடன் வைத்து எண்ணி, இவற்றை முதிர்ச்சி மரணங்கிறதெல்லாம் உடன் வைத்து எண்ண வேண்டாம், அவற்றை உடன் வைத்து எண்ணி உரை செய்தல் பொருந்தாமை அறிக என்று அற்புதமாக விளக்கியிருக்கின்றார்கள். சரி, அப்ப இதில் சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், ஒருவன் எடுத்துள்ள பிறவியிலே அடையக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த செல்வ வறுமைகளும், செல்வ வறுமைகளால் வரக்கூடிய உயர்வு தாழ்வுகளும், அந்த உயர்வு தாழ்வுகளால் அவன் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களும், இந்த ஆறும், செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம் என்ற இந்த மூவிரண்டு ஆறும் கருவிலேயே அமைந்து கிடந்தன அன்றி அப்போதைக்கு அப்போது உளவாவன அல்ல சொன்ன. ஒருமையில சொல்லியிருக்கிறார், பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு ஆறு இருக்கின்றது என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆறுனா பண்மை இல்லையா, ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு நாளே பண்மைதான். ஆறு இருக்கின்றன, செல்வ வறுமை, உயர்வு தாழ்வு, இன்ப துன்பம்னு ஆறு இருக்கின்றன. ஆறையும் வந்து கருவுட்பட்டது என்று ஒருமையில் சொல்லியிருக்கின்றாரே என்று சொன்னால், கருவிலே எப்படி இருக்கின்றன, சூக்கும நிலையில் இருக்கின்றன, நிலையை அவத்தைன்னு சொல்லுவாங்க. கருவில் சூக்கும அவத்தையில் இருக்கின்றன. சூக்கும அவத்தையில் இருக்கும்போது உங்களுக்கு இன்பம் துன்பம் உயர்வு தாழ்வுங்கிற பாகுபாடு தெரியாது, எல்லாம் சேர்ந்து அப்படி சூக்குமமா இருக்கு, அந்த பாகுபாடு இல்லை. ஆகவே குறிப்பிட அந்த நயத்தை சொல்கின்றார் பாருங்கள், சூக்கும அவத்தையில் பாகுபாடு இன்மை பற்றி பட்டது என்று ஒருமைப்பாளர் கூறினார். கருவுள் பட்டது, பட்டதுன்னு ஒருமைப்பாளர் கூறினார். ஆகவே இதெல்லாம் நமக்கு ஐயம் வரும்போது எவ்வளவு தெளிவாக தான், மலையாத அருளும் முனிவர் சிகாமணியே வருக வருகவே என்று சொன்னார்கள் பாண்டித்துரைத்தேவர்கள். இவ்வளவு அற்புதமாக சொல்றாரு பாத்தீங்களா, என்னையா உங்க ஆசிரியர் வந்து ஒருமை பன்மை வலுவோடு பாடியிருக்கின்றாரே சித்தாந்த ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா எப்ப என்ன அற்புதமா விளக்கம் கொடுக்கா பாருங்க. சூக்குமாவட்டத்தில் ஒரு புயவன் தான் மண்ணில இருந்து பானை சட்டி குடம் இப்படி எத்தனையோ செய்தான், மண்ணிலிருந்து அவற்றையெல்லாம் உண்டு பண்ணிருக்கிறான். ஆனா அதை செய்ததுக்கு முன்னாடி வெறும் மண்ணா இருக்கும்போது பானை சட்டி குடம்பு தனித்தனியா தெரிஞ்சுதா, எல்லாம் அங்கதான் இருக்கு, அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஆற்றல் மயமா ஒன்னா கிடக்குது. அதே மாதிரிதான் ஒருவன் வாழ்க்கையில வரக்கூடிய உயர்வு தாழ்வு, செல்வம், வறுமை, இன்ப துன்பம் எல்லாம் கருவுக்குள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த பாகுபாடு இல்லாம எல்லாம் ஒரே ஆற்றல் மயமா இருக்கும். அவன் வளர்ந்து வர வர ஒவ்வொன்றும் அப்படி வந்து தனித்தனியா வந்து கூடும். ஆகவே கூறவே ஏறிடும் என்பது, ஏறிடும் என்பது தூளமாய் விளங்கும் என்பதாயிற்று. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், ஏறிடும்னா அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு மேல ஏறுறதா அப்படி இல்லை. இவை சூக்குவமாய் கிடந்தது கருவிலங்கும் போது அவன் வளர வளர அவனுக்கு வந்து அது தூளமாய் பொருந்திடும்ங்கிறது தான் ஏறிடும்னு சொன்னார் என்று அற்புதமாக விளக்குகின்றார். இது சக்தி.